SBS தமிழ்.
மை ஹெல்த் ரெக்கார்ட் என்ற இணையவழி மருத்துவ பதிவுகளை அரசு அறிமுகம் செய்துள்ளது. இதில் பங்கு பெற்ற விரும்பாதவர்கள் அக்டோபர் 15 தேதிக்கு முன்னர் தாம் அதில் பங்கு கொள்ள விரும்பவில்லை என்று பதிவு செய்ய வேண்டும். பல்வேறு சுகாதார சேவை வழங்குபவர்கள் மற்றும் குடியேறிய மக்கள் குழுக்கள் இந்த தரவுகள் பல உயிர்களை காப்பாற்றும் என்று கூறினாலும், இதில் பகிரப்படும் தரவுகள் பாதுகாப்பானவையா என்று பலர் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள். இதில் பங்கு கொள்ள விரும்பாவிட்டால் தமக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்காமல் போகலாம் என்று வேறு சிலர் அஞ்சுகிறார்கள். இதுகுறித்து ஆராய முன்னர் மை ஹெல்த் ரெக்கார்ட் என்றால் என்னவென்று முதலில் பார்ப்போமே. ஆஸ்திரேலியர்கள் அனைவருக்காகவும் நாடு முழுவதும் பயன்படும் வகையில் வைத்தியர்கள், மருத்துவ சுகாதார பணியாளர்கள் மற்றும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இணையதள மருத்துவ சுகாதார பதிவு என்று இலகுபடுத்தி கூறக்கூடியதுதான் மை ஹெல்த் ரெக்கார்ட். இதில் என்னவெல்லாம் சேர்த்து வைக்கப்படும் என்று நீங்கள் கேட்கக்கூடும். ஒரு தனி நபருடைய மருத்துவம் சுகாதாரம் குறித்த பின்வரும் தரவுகள் பதிவிடப்பட்டிருக்கும்.
மருந்துகளின் பரிந்துரைப்பு, பிரிஸ்கிரிப்ஷன் வரலாறு, அவசர தொடர்பு இலக்கங்கள், ரெஃபரல் எனப்படும் சிறப்பு மருத்துவரை காண வழங்கப்படும் குறிப்பு ஆவணங்கள், ஒவ்வாமை அலர்ஜி குறித்த தகவல், நோய் தடுப்பு வரலாறு, அல்ட்ராசவுண்ட் அல்லது எக்ஸ்ரே போன்ற இமேஜிங் படங்கள் மற்றும் அறிக்கைகள், இரத்த பரிசோதனைகள் போன்ற நோயியல் அறிக்கைகள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டமை மற்றும் வெளியேறிய தகவல்கள், மெடிக்கியா கிளைம்ஸ் அதாவது மருத்துவ செலவுகள் மீளப்பெற்ற வரலாறு, பூர்வீக குடிமகன் மற்றும் ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படையை சேர்ந்தவரா என்பதற்கான ஆதாரம், உறுப்புகள் தானம் செய்ய ஒப்புக்கொண்டிருக்கிறீர்களா என்ற தகவல்.
ஆஸ்திரேலியன் மெடிக்கல் அசோசியேஷன், ராயல் காலேஜ் ஆஃப் ஆஸ்திரேலியன் ஜிபிஸ் மற்றும் ஃபார்மசி கில்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா போன்ற பல ஆஸ்திரேலிய மருத்துவ அமைப்புகள் இந்த திட்டத்திற்கு ஆதரவு வழங்கியுள்ளன. ஆஸ்திரேலியர்கள் தத்தமது தரவுகளை எந்த நேரமும் பார்வையிடலாம், சில தரவுகளை பதிவேற்றலாம், அவற்றில் சிலவற்றில் திருத்தங்களையும் மேற்கொள்ளலாம். இதில் பங்கு கொள்ள விரும்பாதவர்கள் அக்டோபர் 15 நாளுக்கு முன்னர் myhealthrecord.gov.au என்ற இணையதளத்தில் தமது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். இந்த நிகழ்ச்சி தயாரிப்பதற்காக நானும் அதை செய்து பார்த்தேன். உங்கள் விருப்பத்தை பதிவு செய்ய 10-15 நிமிடங்கள் வரை எடுக்கலாம். நீங்கள் அக்டோபர் 15 நாளுக்கு முன்னர் ஒன்றும் செய்யாமல் இருந்தால் நவம்பர் மாத நடுப்பகுதிக்குள் உங்கள் தரவு மை ஹெல்த் ரெக்கார்ட் இணையதளத்தில் உங்களுக்காக உருவாக்கப்படும். இந்த அக்டோபர் 15 நாள் காலக்கெடுவுக்கு பின்னரும் நீங்கள் இதிலிருந்து விலக விரும்புவதாக சொல்ல முடியும். ஆனால் உங்கள் தரவுகள் நீங்கள் இறந்த பின்னரும் 30 பின்னர்தான் அந்த இணையதளத்திலிருந்து அகற்றப்படும். மை ஹெல்த் ரெக்கார்ட் குறித்து தொலைதூர இடங்களில் பணியாற்றும் 2 வைத்தியர்களிடம் கேட்டோம்.
மை ஹெல்த் ரெக்கார்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ரிமோட்ல வேலை செய்யற ஸ்பெஷலிஸ்ட், நான் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா வேலை செய்யறேன். எங்களுக்கு பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்றது, டிசிஷன் மேக் பண்றதுக்கு. ஸோ அந்த பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்டா கிடைச்சா அது எங்களுக்கு டிசிஷன் மேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மை ஹெல்த் ரெக்கார்ட் சரியான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பேஷண்ட் கூட செய்யறது அவளுக்கு சரியான டயக்னோசிஸ் கண்டுபிடிச்சு அவளுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா சரியான வேல்யூபிள் டூல் என்று சொல்றோம்.
அது டாவின் பகுதியில் இதய மருத்துவ வல்லுநராக பணியாற்றும் நடராஜா கங்காஹரன். அவரது கருத்துடன் ஒத்துப்போகிறார் கண் வைத்திய நிபுணர் தர்மலிங்கம் மகேந்தர் ராஜா.
ரெண்டு இருக்கு, நன்மையிலும் இருக்கு தீமையிலும் இருக்கு. நன்மையில இது வந்து குயிக்கான ஒரு விரைவா நாங்க பேஷண்ட் பற்றிய இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ரிமோட்ல இருந்து பேஷண்ட் வேற இருக்கு, டாவில எடுத்த டாவில இருந்து சில இடங்களுக்கு 1000 miles தொலைவுக்கங்கால இருந்து ஒரு பேஷண்ட் சில வரலாம். அது 20 வரும், சில நேரம் அந்த பேஷண்ட் ஆக்சிடென்ட் பட்டு வரலாம், எதற்கு ஒரு பெயின் அதிகளோட வரலாம். இதெல்லாம் நேரத்துல அதில பற்றிய இன்ஃபர்மேஷன் அதுகிட்ட வந்து எடுத்து எடுக்கிற கஷ்டம். மற்ற அந்த நேரத்துல வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஹோல் பண்ணி எடுக்கிறதெல்லாம் கஷ்டம். இப்ப இ ஹெல்த் ஒரு வசதி இருந்தா அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்துடலாம். அப்ப எங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு கூட வசதியா இருக்கும்.
பூர்வீக மக்களுக்கு மற்றவர்களை விட நீரிழிவு நோய் அதிகமாக இருப்பதால் கண் வியாதிகளும் அதிகமாக வருகிறது. அவர்களை பராமரிக்கும் தர்மலிங்க மகேந்திர ராஜா இந்த திட்டம் மிகவும் உதவியாக இருக்கும் என்கிறார்.
நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். வேறென்றால் நீரழிவு நோய் உள்ளவர்களுக்கு கண் வருத்தம் என்பது ஒரு ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை. ரெட்டினோபதி சொல்லுவோம், ரெட்டினோபதி வந்தா ஒரு தரத்துல நாங்கள் சிகிச்சைகள் முடிக்க இல்லாது. ஒரு விசிட் நாங்க கத்திரியன் ஹாஸ்பிட்டலுக்கு போற நேரம் அங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா அல்லது ஒரு லேசர் சர்ஜரி செய்திருந்தா அந்த பேஷண்ட் திரும்ப நாவலி ஹாஸ்பிட்டலுக்கு வார நேரம் எங்களுக்கு அந்த அதுல எப்ப செய்தது எப்ப போட்டது அந்த நேரத்தில் இருந்த சிச்சுவேஷன் என்ன என்ற விவரங்கள் எல்லாம் அந்த ரெக்கார்ட் மூலமா அறியக்கூடிய இருக்கும். மற்றது இப்ப சில பேர் அந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி செய்திருந்தா அந்த சர்ஜரியை ரெக்கார்ட் பண்ணியிருந்தா அது எங்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை செய்வதற்கு ஒரு உதவியா இருக்கும். பிரச்சனையா இருக்கிற சாமான்கள் தான் இந்த ஒழுங்கு அப்டேட் பண்ணப்படாட்டி
தொலைதூரத்தில் பணியாற்றும் வைத்தியர்கள் மட்டுமல்ல சிட்னி நகரில் பணியாற்றும் லோகேந்திரன் கௌரிகாந்தனும் இது ஒரு நல்ல திட்டம் தான் என்கிறார்.
நிச்சயமா இதால நிறைய நன்மைகள் இருக்குது. நீங்கள் ஒரு வைத்தியர்கிட்ட போகும்போது அது எந்த விதமான பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுடைய வைத்தியருக்கு உங்களுடைய மருத்துவ பிரச்சனைகளை பற்றிய முழுமையான அறிவு இருக்கிறது மிகவும் முக்கியம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்ப நீங்கள் ஒரு முழங்கால் வேலை என்று வைத்தியரிடம் போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் நினைக்கலாம் முழங்கால் நோக்கு போகும்போது உங்களுடைய உதாரணத்துக்கு உங்களுடைய டயபிட்டிஸோ உங்களுடைய இருதய நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் பற்றி உங்களுடைய வைத்தியருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய இருதய நோய்க்கும் முழங்கால் வேலைக்கும் சம்பந்தம் இருக்கலாம். ஆகவே உங்களுடைய வைத்தியருக்கு உங்களுடைய சுகாதார பிரச்சனைகளை பற்றிய முழுமையான அறிவு இருப்பது மிகவும் முக்கியம். ஆனால் பல வேறு காரணங்களால் அந்த நேரத்தில் உங்களால் உங்களுடைய மருத்துவ பிரச்சனைகளை பற்றி உங்களுடைய வைத்தியருக்கு முழுமையாக சொல்ல முடியாத நிலைமை இருக்கலாம். இதற்கும் பல காரணங்கள் இருக்கலாம். உதாரணமாக முக்கியமாக வயது போனோருக்கு தங்களுடைய மருத்துவ பிரச்சனைகளை பற்றி முழுமையாக ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது தங்களுடைய வைத்திய பிரச்சனைகளை பற்றி முழுமையான அறிவு இல்லாமல் இருக்கலாம், அல்லது தங்களுடைய சுகாதார பிரச்சனைகளை பற்றி சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கலாம். உதாரணமாக நீங்கள் வேலையிலோ அல்லது வழியிலே செல்லும் போதோ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு வாகன விபத்தில் நேரிடலாம், அல்லது நீங்கள் மயங்கி விழுந்து உங்களுடைய சுய நினைவு இல்லாத நிலையிலே வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கலாம். அப்படியான நிலைமைகளிலே உங்களால் உங்களுடைய முழுமையான சுகாதார பிரச்சனைகளை பற்றி உங்களால் வைத்தியருக்கு சொல்ல முடியாத நிலை இருக்கலாம். அப்படியான நிலைமைகளிலே உங்களுடைய வைத்தியர் உங்களுடைய சுகாதார பிரச்சனைகளை பற்றி அறிந்து கொள்ள வேறொரு விதமான வழி இருக்குமானால் அது உங்களுடைய வைத்தியருக்கு அது மிகவும் ஒரு உதவியாக இருக்கும். இப்படி பலவேறு காரணங்களுக்காக இதுகள் இப்படியான விஷயங்கள் தினமும் நடக்கின்ற விஷயங்கள். நாங்கள் நோயாளிகளை வைத்தியசாலையிலே பார்க்கும்போது பொதுவாக எங்களால் அந்த நோயாளிகளுடைய முழுமையான சுகாதார பிரச்சனைகளை பற்றி அறிவது மிகவும் கஷ்டமான விஷயம். முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவர்களுடைய முழுமையான மருத்துவ பிரச்சனை அறிவது இலகுவான விஷயம் அல்ல. ஒரு நோயாளுடைய முழு சுகாதார பிரச்சனைகளையும் விரைவிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமானால் அது அந்த நோயாளுடைய நோயை சீக்கிரமாக டயக்னோஸ் அதாவது அறிந்து கொள்வதற்கு மிகவும் ஒரு உதவியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது சரியான சிகிச்சையை நாங்கள் சீக்கிரமாக ஆரம்பிப்பதற்கும் உதவியாக இருக்கும்.
தொலைதூரத்தில் வசிப்பவர்களுக்கு மருத்துவ தரவுகள் இப்படி பகிரப்படுவது நல்ல விடயம் என்று வாதிட்டால் கூட நகரத்திலும் இதற்கான தேவை இருக்கிறது என்பதை மீண்டும் சுட்டிக்காட்டுகிறார் வைத்தியர் லோகேந்திரன் கௌரிகாந்தன்.
சொன்ன மாதிரி இப்போது நீங்கள் திடீரென்று ஒரு மயங்கி விழுகிற சூழ்நிலை ஏற்படலாம், உங்களை ஆம்புலன்ஸிலே ஆஸ்பத்திரி கொண்டு போகிறார்கள் என்று வையுங்கள். ஆனால் அந்த நேரத்திலே உங்களுடைய ஜிபி தொடர்பு கொள்ள முடியாத நிலைமை இருக்கலாம், அவர் ஞாயிற்றுக்கிழமையில வேலை செய்யாத ஜிபியாக இருக்கலாம். அப்படியான சூழ்நிலையிலே உங்களுடைய மருத்துவ பிரச்சனை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் கஷ்டமாக இருக்கும். இது தினமும் நடக்கின்ற ஒரு பொதுவான உதாரணம். அப்படியான நேரத்திலே சில வேளை நாங்கள் ஒன்று இரண்டு நாட்கள் கூட டிலே பண்ணுற ஒரு நிலைமை இருக்கலாம். இப்ப உங்களுடைய ஜிபியினுடைய ரெக்வஸ்ட் நாங்கள் உடனடியாக அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருந்தால் நாங்கள் உங்களுடைய முழு மருத்துவ விடயங்களையும் நாங்கள் உடனடியாக அறிந்து கொண்டு உங்களுக்கு சரியான சிகிச்சையை உடனடியாக வழங்கக்கூடிய உதவி இருக்கும்.
ஆனால் இதில் சில சிக்கல்களையும் மருத்துவர் தர்மலிங்கம் மகேந்திர ராஜா குறிப்பிடுகிறார்.
என்னன்னு சொன்னா பிரைவசி இஷ்யூ ஒன்று. இப்ப இத வந்து எல்லாரும் அக்சஸ் பண்ணக்கூடியா இருக்கும், எல்லா ஹெல்த் ப்ரொஃபஷனலும் அக்சஸ் பண்ணக்கூடியா இருக்கும். அப்ப அவை இந்த இன்ஃபர்மேஷனை வேற யாரும் தேவைன்னா வேற யாருக்குள்ளாலையும் எடுக்கலாம். அடுத்த இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த இருக்கிற பிரச்சனை வந்து சில பேஷண்ட் வந்து சில தகவலோட போட விரும்புறதில்லை. உதாரணமா ட்ரக்ஸ் பழக்கம் உள்ளார்கள், நாங்கள் அதை போட வேணாம், இந்த பேஷண்ட் சொன்னா நாங்கள் போட இல்லாதான், அது ஒரு பிரச்சனை இருக்கு. மற்றது இந்த சிஸ்டம் வந்து ஒழுங்காக அப்டேட் பண்ணி கொண்டு வராட்டி, அது ஒவ்வொரு ஹெல்த் ப்ரொஃபஷனலும் அதை ஒழுங்காக அப்டேட் கொண்டு வராட்டி எங்களுக்கு பிழையான தகவல் தான் கிடைக்கும். அது ஒரு பெரிய ஒரு டைம் கன்சியூமிங் ப்ரொசீஜர். சில இடங்கள்ல சில ஜிபி நேரம்னா குயிக்கா பேஷண்ட் பாக்குற நேரத்தில் சில இடங்கள அப்டேட் பண்ணப்படாம போறது. அதனால சரியான தகவல் சில நேரத்தை கிடைக்காம போகுது.
SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். அதில் நாம் மை ஹெல்த் ரெக்கார்ட் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தர்மலிங்கம் மகேந்திரராஜா கூறியது போல இதில் உள்ள தரவுகள் பாதுகாப்பானவையா என்ற சந்தேகம் லோகேந்திரன் கௌரிகாந்தனுக்கும் இருக்கிறது.
அது ஒரு சரியான தயக்கம் தான். நான் இதுவரை குறிப்பிட்டது எல்லாம் அந்த இப்படியான ஒரு டேட்டா பேஸ் வச்சிருப்பதால் இருக்கக்கூடிய நன்மைகளை தான் நான் குறிப்பிட்டேன். நிச்சயமாக தீமைகள் இருக்கலாம், நான் நிச்சயமாக இல்லை என்று சொல்லவில்லை. இது நீங்க சொன்னது ஒரு சிறந்த உதாரணம். அதை விட வெறும் பல உதாரணங்கள் இருக்கின்றன. உங்களுடைய மருத்துவ விடயங்கள் ஒரு தேவையில்லாத ஒரு மூன்றாவது நபருடைய கையில சிக்கக்கூடும், அதனால் வேண்டாத விளைவுகள் ஏற்படலாம். இது ஒரு நியாயமான கன்சர்ன் தான். ஆனால் அதை பற்றி கருத்து சொல்வதற்கு நான் சரியான ஆள் இல்லை என்று நினைக்கிறேன். இது டேட்டா பேஸ் செக்யூரிட்டி சம்பந்தமான விஷயம். ஆனால் அதை சரியான இடத்தில் இருப்பவர்கள் அதை உறுதி செய்ய வேண்டும். அப்படி இந்த தகவல்கள் சரியான முறையிலே பாதுகாக்கப்படும் என்றால் இது நிச்சயமாக ஒரு நல்ல விடயம். ஆனால் அப்படி பாதுகாக்கப்படுமா இல்லையா என்பது கேள்விக்குரிய விஷயம்தான்.
இப்படி பாதுகாப்புக்கு பங்கம் பெறுமா என்று பல வருடங்களாக தொழில்நுட்பத்துறையில் பாதுகாப்பு குறித்த நடவடிக்கைகளில் பணியாற்றி வரும் பிரகாஷ் ராஜசுந்தரம் அவர்களிடம் கேட்டோம்.
பிரீச் என்று வேறையக்க we have to go back or ரெண்டு மூன்று ஸ்டெப் பின்னுக்கு போகணும். ஏனென்றா இந்த இ ஹெல்த் வந்து ஒரு 6 வருஷமாக இருக்குது. கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹெல்த் அதை வச்சிருந்து பாவிச்சு கொண்டிருக்கணும். இப்ப புதுசா வந்த இப்ப கலைக்கப்படுற இஷ்யூ வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஹெல்த் வந்து எங்கட பர்சனல் மெடிக்கல் டேட்டாவை அது ஏஜென்சிஸோட ஷேர் பண்ணு என்ற டாபிக்ல தான் இப்ப ஒரு புதிய கன்சர்ன் வந்திருக்குது. அப்ப டேட்டா பிரீச் என்று வேறையக்க தனிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் விட இப்ப ரிசீவிங் ஏஜென்சியில அவைல்டா போன டேட்டா பண்ணப்பட்டு அது அவைண்ட ஆபீஸுக்களால வெளியில போனால் என்ன நடக்கும், அதுகளை பற்றினதான் பெரிய கன்சர்னா இருக்குது. இப்ப உங்களுக்கு தெளிவா சொல்ல போனால் 2012 எங்கட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெல்த் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல வச்சிருக்குது. எஸ்பெஷலி இப்ப இங்க பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகள் என்ற இம்யூனைசேஷன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எலக்ட்ரானிக் ஃபார்ம்ல இருக்கு. பள்ளிக்கூடங்களுக்கு அதுகள் பாதிக்கப்படுறது, அது இட்ஸ் எ நார்மல் ப்ராசஸ். இப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு புதிய சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணினோம், இன்டர் ஏஜென்சிஸ் எஸ்பெஷலி ஃபார் லோ என்ஃபோர்ஸ்மெண்ட். அந்த ஏஜென்சிஸோட ஷேர் பண்ணேக்க அவே டைம் சரியான பிரீச்சுகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரியான சிஸ்டங்கள் இன்பிளேஸ் ஆயிருக்கணும். அதுதான் எங்களுக்கு இப்ப பொதுமக்களுக்கு அதை பற்றின சரியான இன்ஃபர்மேஷன் இல்லாததால ஒரு கன்சர்னா இருக்குது.
தனிப்பட்ட தகவல் எதிர்காலத்தில் சரியான முறையில் எவ்வாறு பாதுகாக்கப்படும் என்பது பற்றி பலர் அக்கறை கொண்டுள்ளார்கள். இது குறித்து அரசு சரியான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று நம்புகிறார் பிரகாஷ் ராஜசுந்தரம்.
நாங்கள் இப்ப இது எங்கட மெடிக்கல் டேட்டா, நாங்கள் சில வேளையில எங்கட ஃபேமிலி மெம்பர்ஸோடய எங்கட மெடிக்கல் டேட்டாவை ஷேர் பண்றேல. அப்ப இது வெளியில பப்ளிக்கு போயிட்டேன்டா அது நாங்கள் கன்சர்ன் பண்ண வேண்டிய விஷயம். எங்களுக்கு எவ்வளவு கன்சர்னா இருக்குமோ அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் பெரிய கன்சர்னா இருக்கும். அப்படி ஒரு இவெண்ட் நடந்துட்டு பிரீச் ஆன பிறகு நாங்கள் கவலைப்பட்டு கன்சர்ன் ஆகி பிரியோசனமே இல்லைன்னா அது அதை நாங்கள் இண்டிவிஜுவலா அதை தடுக்க முடியாதோ அதுக்கு ரெமெடி ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் என்னண்டு எங்கட ஆஸ் அன் இண்டிவிஜுவல் என்னண்டு எங்கட இன்ஃபர்மேஷன் மினிமம் இன்ஃபர்மேஷன் தேவையான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலாமோ அதை மாத்திரம் கொடுக்கணும். அதே நேரம் நாங்கள் இந்த சிஸ்டங்களை பாவி கேட்க நாங்கள் ஒரு வல்னரபிள் சிச்சுவேஷனுக்கு கொண்டாமலும் பாவிக்கணும். நாங்கள் இப்ப இந்த சிஸ்டங்களை அக்சஸ் பண்றது இன்டர்நெட் ப்ரௌசர் மூலம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்டர்நெட் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்க வேற வேற சிஸ்டங்கள் வேற வேற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அதை மானிட்டர் பண்ணி கொண்டிருக்கோம். அப்படியான வல்னரபிலிட்டி அண்ட் ரிஸ்க் இருக்கேக்க நாங்கள் என்னண்டு இப்ப எங்களோட பிரைவேட் டேட்டாவை அக்சஸ் பண்ணிக்க கவனமாக அக்சஸ் பண்ணணும்ன்றது மிக முக்கியமாக அவதானிச்சு செயல்படணும். ஸோ என்ன நான் சொல்றேன்னா ப்ரிவென்டிவ் மெஷர் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டு பிரீச். இப்போ பிரீச் நடந்த பிறகு நாங்கள் இண்டிவிஜுவல் நிறைய செய்ய முடியாது.
ஆனால் எல்லோருக்கும் எதை எடுப்பது எதை விடுவது என்று தெரிவு செய்ய முடியும் என்கிறார் நடராஜா கங்காகரன்.
நாங்கள் இப்ப இன்டர்நெட், பேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லா இதையும் பாவிக்கிறோம். அதுல எல்லா நாங்கள் செய்யற எல்லாத்திலையும் சேஃப்டி இஷ்யூ இருக்கு. ஸோ ரிஸ்க்கும் இருக்கு, பெனிஃபிட்ஸும் இருக்குது. ரிஸ்கையும் பெனிஃபிட்ஸையும் மெஷர் பண்ணி பார்த்தா என் ஒப்பீனியன் வந்து பெனிஃபிட் கிரேட்டர் தேன் தி ரிஸ்க். அப்போ அதெல்லாம் இப்ப ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும். இப்ப டாக்டர்கிட்ட போற பேனமான பேஷண்ட் வந்து தங்களுக்கு பெனிஃபிட்ஸாக தான் போயிடும். சில பேருக்கு ரிஸ்க் மெயின் ப்ராப்ளம், சில பேருக்கு கெட்டிங் த ரைட் ட்ரீட்மெண்ட் அதோட விருப்பம். ஸோ ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசிஷன் எடுக்கணும். பீப்புள் தங்களுக்கு ரிஸ்கை பற்றி கவனிக்கிறார்கள், தே கேன் ஆல்வேஸ் ஆப்ட் அவுட். பட் எந்த ஒப்பீனியன் படி மெஜாரிட்டியான ஆக்களுக்கு என்ன பெனிஃபிட், ஸோ அவைகளுக்கு என்ன அதை விரும்பினால் தே கேன் பி பார்ட் ஆஃப் இட். அது நான் நினைக்கிறேன், யெஸ் ஸோ இன் த ஃபியூச்சர் கேன் வெரி வில் அடாப்ட் இட் அண்ட் செக்யூரிட்டி வில் இம்ப்ரூவ். And so people can select to share the information they want to. So if aagalukku the you know information neengal ungalku virumbinadha neenga share pannalam, option irukku thanal virumbillada information neengal share panna avidalam. Anal at the end of the day entry opinion vandu benefit outweighs the risk. Great.
தனிப்பட்ட தரவுகளின் பாதுகாப்பு குறித்து பலர் முறையீடு செய்ததைத் தொடர்ந்து முக்கிய சில மாற்றங்களை அரசு நேற்று அறிவித்தது. அதில் முக்கியமான விடயங்கள் இரண்டு. ஒன்று, ஒருவருடைய தரவுகளை காவல்துறை அல்லது நீதித்துறை மை ஹெல்த் ரெக்கார்டிலிருந்து பெற வேண்டுமென்றால் நீதிமன்றத்தில் அதற்கான அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, வெறும் ஒரு சொல்லில் இந்த தரவுகள் பதிய விரும்புகிறேன் அல்லது இல்லை என்று சொல்லாமல் எந்த தரவுகளை யாருடன் பகிர அனுமதி வழங்குகிறேன் என்பதை ஒருவர் வெளிப்படுத்த முடியும். இது குறித்து சுகாதார அமைச்சர் கிரெக் ஹண்ட்,
almost a quarter of Australians have a My Health record. That's roughly 6 million Australians. So there have been no releases, there have been no privacy breaches, as the agency has confirmed. As we move to the next phase of a record that can save lives, as the head of the AMA, Tony Bartone, has said, that can help people with chronic conditions, can help in emergency situations, it provides the additional reassurance and the additional protection. And they were sensible and reasonable suggestions and requests from the medical authorities, and I've been very happy to work with them. We've worked quickly. The requests have been made within the last 2 weeks, and we've resolved them within the last 2 weeks, and that's an important part of providing that reassurance.
பதிவு செய்ய வேண்டிய காலத்தை மேலும் ஒரு மாதத்தால் நீடித்திருப்பதாக அமைச்சர் அறிவித்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்படும் வரை அந்த கால கெடு நீடிக்கப்பட்டிருப்பதாக மை ஹெல்த் ரெக்கார்ட் இணையதளத்தில் எந்தவித அறிவிப்பும் இல்லை. சிலர் கவலைப்படுவதைப் போல தரவுகள் பாதுகாக்கப்படாமல் கசிந்துவிட்டால் ஒருவர் என்ன செய்ய முடியும் என்று சிந்தித்தால் ஒரு தனி மனிதனின் கட்டுப்பாட்டில் அது இல்லை என்கிறார் பிரகாஷ் ராஜசுந்தரம்.
இந்த மாதிரி சிஸ்டங்கள் ஒரு தேவைக்குத்தான் அரசாங்கம் கொண்டு வருது. இப்ப நீங்கள் இந்த ஸ்பெஷலி ஒரு சிம்பிள் உதாரணமாக உங்களுக்கு நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட்ல மீட் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு புது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு வேற ஒரு தேவைக்கு உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட் உடனடியாக தேவை என்று வேறையக்க இப்படி ஒரு ஏஜென்சி அதை உடனடியாக அக்சஸ் பண்ண முடியும் என்றால் உங்களுக்கு விரைவான வரமளி கிடைக்கும் என்றால் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது நல்லது. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இப்படியான நிலைமையில நாங்கள் ஒப்டின் ஆக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே நேரம் எங்கட எல்லா இன்ஃபர்மேஷனையும் அதுக்குள்ள கொடுத்துட்டு பிறகு இப்படியான பிரீச் ஆன ஒரு பிரச்சனை வரைக்க நாங்கள் கவலைப்படையலாது. இப்ப கவர்மெண்ட் வந்து பிரசன்ட் பண்ணும் எங்கட எல்லா பர்சனல் டேட்டாவையும் அவையில் சேகரிச்சு வச்சிருப்பினோம், அவ்வளத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பினோம். ஆனா நாங்கள் போய் அதுல மினிமல் இன்ஃபர்மேஷன் எது உங்களோட இண்டிவிஜுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல எது ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓமண்ட மாதிரி இருக்குமோ அதுகளுக்கு மாத்திரம் நீங்கள் ஆப்டின் பண்ணிருக்கலாம்.
சரி, இந்த மை ஹெல்த் ரெக்கார்ட் இணையதளத்தில் தனிப்பட்ட தரவுகள் குறித்த விருப்பத்தை நான் பதிந்து விட்டேன். நாம் சந்தித்தவர்கள் பதிந்து விட்டார்களா என்றால் பல்வேறு விதமான பதில்கள் கிடைத்தன.
என்னோட மெடிக்கல் நான் ஆப்ட் அவுட் பண்ணிடுவேன், ஏனென்றா எனக்கு அது ஒரே ஆக்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை அந்த மாதிரி. ஆனா என்னோட பிள்ளைகளுக்கு நான் சில விஷயங்களை ஆப்டின் பண்ணிருப்பேன். தச்சமேனாவில ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ்லயோ ஏதாவது இவெண்ட்ஸ்ல இருக்கேக்க அந்த இன்ஃபர்மேஷன் அவைகளுக்கு உதவியா இருக்குமென்று நான் நினைச்சு சின்ன சில இன்ஃபர்மேஷனை அவைகளுக்கு ஆப்டின் பண்ணுவேன். அந்த மெடிக்கல் சிஸ்டத்துல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ண போறன்றத நீங்கள் கவனமாக அவதானிச்சு ஆப்ட் இன் அல்லது ஆப்ட் அவுட் பண்ணணும்.
இதுவரைக்கும் நான் எனக்கு ரெக்கார்ட் இல்ல, நான் இன்னும் அதை பற்றி யோசிக்கல,
நான் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. பட் ஆகும், நாங்கள் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணுவோம்.
நான் பகிர்வதில் எனக்கு சொந்தமாக ஒரு தயக்கமும் இல்லை. ஏனென்றால் எனக்கு மறைக்க வேண்டிய விஷயங்கள் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆகவே எனக்கு ஒரு ஒரு வேண்டாத நபருடைய கையில என்னுடைய விடயங்கள் சிக்கினாலும் அதை பற்றி நான் பெரிதாக கவலைப்படுத்தவில்லை என்றால் நான் எனக்கு ஒழிப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அது மற்றவர்களுக்கும் பொருந்துமா இல்லையா என்பது வேறு விடயம். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் அதை பகிர்வதில் எனக்கு ஒரு தயக்கமும் இல்லை.
இந்த நால்வருடமுமே நான்கு விதமான பதில்கள் கிடைத்தன. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.